நாங்கள் இப்போது எங்களுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை இன்று வந்த ஒரு சாதகர் மூலம் வந்த மூன்று கேள்வியை அடிப்படையாக வைத்து நடத்துவோம் என்றிருக்கின்றேன். அந்த மூன்று கேள்வியையும் சொல்லிவிடுகின்றேன். முதலாவது கேள்வி, நான் இந்த மார்க்கத்தில் சில வருடங்களாக பயணிக்கின்றேன் ஐயா, பாபாஜி எங்களுடன் பயணிக்கின்றார் என்று சத்சங்கங்களில் சொல்கின்றீர்கள், அதை நானும் உணர்வு பூர்வமாக சில சில விடயங்களில் அறிகின்றேன், அவற்றை முழுமையாக என்னென்று அறியலாம், இன்னும் ஏதாவது வழியில் இருக்கின்றதா அதை அறிவதற்கு சாதகராகிய நான் என்பது அவருடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி வைத்தார், முன்வைத்தார், அதாவது பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி புத்தகத்தில் இருந்தும் சைவ சித்தாந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்து கிடைக்கும் அறிவு, அறிவில் இருந்தும் சைவ சித்தாந்த கொள்கை அறிவுகளில் இருந்தும் கிடைக்கும் விடயங்களில் என்னை நான் பக்குவப்படுத்த பார்க்கின்றேன், சித்தத்தில் பதிய பண்ண பார்க்கின்றேன் முக்கியமான விடயங்களை, இன்னும் அதில் நான் முழுமையாக அதை சித்தத்திற்கு கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது, அதற்கும் ஏதாவது இன்னும் வழிவகை சொல்வீர்களாக இருந்தால் நன்று இன்றையான் சத்சங்கத்தில் இருந்து கேட்கின்றார். மூன்றாவதாக கேட்கின்றார், சத்சங்கத்தில் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றீர்கள், நாங்கள் எங்களுடைய பரிசோதனை கூடத்தில் எங்களுடைய சாதனையை நாங்கள் நடத்த வேண்டும், பரிசோதனை கூடம் என்று அதை நினைத்து செய்து அதில் வரும் பெறுபேறுகளை பார்க்க வேண்டும் என்று, அதை பற்றியும் சிறிய தகவல் மேலதிகமாக தருவீர்களா என்பது கேள்வி. முதலாவது கேள்வியிலிருந்து தொடங்குவோம். இது எல்லோருக்கும் உதவும், அவர்கள் அவர்களுடைய நிலையில் உங்களுக்கு தேவையானவற்றை எடுங்கள், எல்லோருக்கும் ஒரே மாதிரி பொருந்தும் என்பது இல்லை, ஏனென்றால் விடயம் ஒன்றுதான், ஆனால் ஒவ்வொருவரும் இருக்கும் நிலையை பொறுத்ததுதான் எவ்வளவு தூரத்திற்கு நான் சொல்லும் பதில்கள் பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியிலிருந்து சைவ சித்தாந்தத்திலிருந்து பேராசிரியர்கள் மூலம் கிடைத்த தகவலிலிருந்து உங்களுக்கு அது உதவி செய்யும். முதலாவதாக பாபாஜி எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கின்றார் என்பது ஓரளவு புரிகின்றது, அதை முழுமையாகவே ஒன்றையும் தவற விடாமல் அதை அறிய வேண்டுமென்றால் அல்லது இன்னும் அதை அறிவதற்கு ஏதும் உபாயங்கள் இருந்தால் என்று கேட்டிருக்கின்றீர்கள் சாதகரே, அதற்கு பல உதாரணங்கள் மூலம் எல்லோருக்கும் எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த நிலைகளில் எடுத்த அறிவை கொண்டு முதலாவதாக பாபாஜி எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கின்றாரா என்று யாருக்காவது இன்னும் கேள்வி இருக்குமாக இருந்தால், உண்மையாகவே அவர் எங்களுடன் பயணிக்கின்றார் என்பது முதலாவது உண்மை. அது எங்களுக்கு இந்த பிறப்பில் இந்த கிரியா யோகம் கிடைத்தது அதற்கு ஒரு சாட்சி. அந்த கிரியா யோகத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய சாதனை மூலம், எங்களுடைய ஈடுபாட்டின் மூலம் பயணிக்கின்றோம் என்பது உங்களுடைய சாட்சி. ஆனால் நீங்கள் அந்த பயணிப்பில் உங்களுக்கு முடிந்தளவு உலகியலில் இருந்து கொண்டு அந்த பயணத்திலும் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு முடிந்தளவு உண்மையாக உங்களுடைய பயணத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவர் உங்களுடன் பயணிப்பதை நீங்கள் சிறிது சிறிதாக உணர்வீர்கள். அதில் அந்த விடயத்தில் முழுமையாகவே பயணிப்பீர்களாக இருந்தால் முழுமையாக உணர்வீர்கள். இதுதான் அங்கு வித்தியாசம். யாராவது சத்சங்கத்தில் அந்த உணர்வுகளை பற்றி பேசலாம், சொல்லலாம். அது அவர்கள் அவர்களுடைய சாதனை பயிற்சி, அவர்கள் அவர்களுடைய தொண்டு முதலியவற்றை போன்றதே தவிர வேறு ஒரு விதமான விடயங்களும் அல்ல. ஆகவே பாபாஜி எங்களுடன் பயணிப்பது உண்மை. அவருடைய கிரியா வட்டத்திற்குள் தான் நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் இருக்கின்றோம். சாதகர்கள் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இந்த சத்சங்கங்களில் செயல்படுகின்றோம், சங்கங்களில் செயல்படுகின்றோம், எங்களுடைய பயிற்சிகளில் செயல்படுகின்றோம். ஆனால் ஒவ்வொருவரும் இருக்கும் நிலையும் அவர்களுக்கு கிடைக்கும் அனுபவங்களும் வித்தியாசமானவை. ஆனால் எல்லோருக்கும் பாபாஜியின் அனுக்கிரகம், பாபாஜியின் உதவி, பாபாஜியின் எங்களுடைய சாதனைக்கு அவர் எங்களை தூண்டும் விதங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரித்தான் கிடைக்கின்றது. ஆனால் எங்களுடைய பக்குவம்தான் அதை வித்தியாசமாக, எவ்வளவு தூரம் அது எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை அனுபவிக்கக்கூடியதாக அமையுமே தவிர, அவர் எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்றார். சிவன் எல்லோருக்கும், பரமசிவன் பரம்பொருள் அருள்பாலிப்பது போல சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது போல, கிரியா யோகத்திலும் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுடைய சாதகர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். பேதமின்றி அருள் பாலிக்கின்றார் என்பது மிகவும் முக்கியமான வசனம் இங்கே. ஆனால் அவர் அருள் பாலிப்பதை அவர் எங்களுக்கு அவர் எங்களுடைய தொண்டில் எங்களுடைய சாதனையில் இருப்பதை உணர்வதற்குரிய பக்குவ நிலைதான் எங்களுக்கு வித்தியாசமே தவிர, அவருடைய உதவியில் ஒரு விதமான மாற்றமுமே இல்லை. ஆகவே சைவ சித்தாந்தத்திலும் இது சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. பரம்பொருள் தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றார். அவர் எல்லா ஆன்மாக்களையும் ஒரே மாதிரித்தான் பார்க்கின்றார். எல்லா ஆன்மாக்களும் அவருடைய குழந்தைகள் என்று சைவ சித்தாந்த அடிப்படை நூலான சைவ சித்தாந்தத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோலவே சத்குரு கிரியா பாபாஜியின் தெய்வீய குரலிலும் பாபாஜி எல்லோருக்கும் குருவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் இருந்து எங்களுக்கு தேவையானவற்றை செய்கின்றார். அதற்கு மேலாகவும் ஒருபடியை அவர் சொல்லுகின்றார். நான் சத்குரு ஸ்தானத்தில் இருப்பதால் நான் உங்களை தூக்கிச் செல்ல தயாராக இருக்கின்றேன். குழந்தை போல என்னுடைய மார்க்கத்தில் பயணிப்பவர்களை நீங்கள் உங்களுடைய சாதனையை, உங்களுடைய தொண்டை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய பக்தியை, உங்களுடைய சரணாகதியை நன்றாக செய்யுங்கள். நான் உங்களை பார்த்து கொள்ளுகின்றேன். உங்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தவர்களை கூட என்னால் தாங்கிக் கொண்டு செல்ல முடியும். உங்களுடைய பயிற்சியை நீங்கள் செய்யும் விதத்தில் உங்களுக்கு இடையூறு இல்லாதவாறு. ஆனால் நாங்கள் அந்த பக்குவ நிலையை எட்டாது சாதாரண உலகியலில் இருந்து கொண்டே இந்த பயிற்சியை அந்த பயிற்சி நேரம் மாத்திரம் செய்து போட்டு பாபாஜி எங்களை தாங்குகின்றாரா, அவர் சொன்ன மாதிரி எங்களுடைய குடும்பத்தை தாங்கி கொண்டு போகின்றாரா, எங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்களை நல்ல நிலையில் வச்சிருக்கிறாரா என்று பரிசோதித்து பார்ப்பது சிறிது தவறான விஷயம். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பணியை செய்ய வேண்டும். உங்களுடைய பணிக்கு மற்றது இடையூறாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக பாபாஜி தன்னுடைய பணியில் இருக்கும் குழந்தைகளுக்கு தனக்கு முடிந்தளவு எல்லாம் செய்வார். நிச்சயமாக எல்லோருக்கும் சாதனையில் அவர் நிச்சயமாக உதவி செய்வார். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு மேலாக அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய துன்பங்களில், அவர்களுடைய இன்பங்களில், பரம்பொருளால் கொடுக்கப்பட்ட வினை விருப்பு வெறுப்புகளில் கூட பாபாஜியால் ஊடுருவி தன்னுடைய நிலையில் இருந்து கொண்டு சாதகர்களுக்கு அவரால் உதவி செய்ய முடியும் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கின்றார், நிரூபித்து இருக்கின்றார், நிரூபிப்பார். மூன்று காலத்திலும் அது உண்மை. ஆகவே எங்களுடைய பக்குவ நிலையைத்தான் நாங்கள் கூட்ட வேண்டும். அதுதான் அந்த அன்பருக்கு சொல்லும் முதலாவது கேள்விக்குரிய பதில். நாங்கள் பாபாஜி எங்களுடன் பயணிப்பதை உணர்கின்றோம், முழுமையாக இன்னும் உணர்ந்து கொண்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இதை இன்னும் ரெண்டு உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அதாவது, நீங்கள் அவருடைய பணியில், அவருடைய சாதனையில் முழுமையாக உண்மையாக இருப்பீர்களாக இருந்தால், அதே பரிசோதனை கூடத்தில் நீங்கள் சில விடயங்களை அவருக்கு செய்யும் போது பரிசோதித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது செயல்முறையில் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீங்கள் ஒரு தொண்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த தொண்டு பாபாஜிக்குரிய தொண்டு. உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அந்த தொண்டிலிருந்து வலுவாமல் நீங்கள் உங்களுடைய பணியை செய்யலாம். உடல் அளவில் செய்ய முடியாதிருந்தாலும், மனதளவில் செய்ய முடியாதிருந்தாலும், என்ன மாதிரி பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்றார் சாதகரே. உங்களுக்கு முடியாத நேரத்தில் அந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது, அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும், அந்த பணி முடிந்த பின்னும் உங்களுடைய உடலில், மனதில் என்ன மாற்றங்கள் வருகின்றது என்பதை பார்த்தீர்கள் என்றால், பாபாஜி உங்களுடன் எவ்வளவு தூரத்திற்கு பக்கத்தில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறியலாம். அதை விடுத்து உலகியலில் இருந்த மாதிரி யோசித்து கொண்டு, உடலாகவோ மனமாகவோ உலகியலை பொறுத்த வரையில் உங்களுக்கு அது இன்று பொருந்தாது என்று நினைத்து கொண்டு நீங்கள் விலகி இருந்தால், அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதில் ஒருவிதமான மாற்றமும் இல்லை, அனுபவித்தே தீருவீர்கள். ஏனென்றால் அதுதான் உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும். ஆகவே அந்த பரிசோதனை கூடத்தில் செய்ய வேண்டிய முக்கிய பயிற்சி உங்களுடைய சாதனையாக இருக்கலாம், தொண்டாக இருக்கலாம், இரண்டிலும் உங்களுக்கு முடியாத நேரத்தில் நீங்கள் அவற்றை செய்யும் போது உங்களுக்கே அசாத்தியமாக இருக்கும், இது நானா இதை செய்தேன் என்று நான் தளர்ந்து விழும் நிலையில் இருக்கின்றேனே, ஆனால் அது வலுவக்கூடாதென்று தவண்டு வந்தேன், நடந்து வந்தேன், பணியை செய்தேன், தொண்டை செய்தேன், இப்போது நிமிர்ந்து நிற்கின்றேன் என்று சொல்லும் போதுதான் நீங்களும் பாபாஜியும் அவ்வளவு தூரம் நெருங்க இருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் அதை செய்ய வேண்டும் என்பதில்லை. இந்த சாதகர் கேட்டபடியால் என்னென்ன விடயத்தில், சாதனையில் மாத்திரம் நான் கதைக்காமல் அதற்கு மேலாக தொண்டையும் வைத்து கதைக்கின்றேன், உதாரணமாக நீங்கள் அதில் வலுவாது வைராக்கியத்துடன் உங்களுடைய செயல்முறையை, சாதனையை, தொண்டை செய்வீர்களாக இருந்தால்தான் அதில் வரும் பெறுபேறு உங்களுக்கு பாபாஜி உங்களுடன் பயணிப்பதை ஊர்ஜிதமாக சொல்லிக் கொடுக்கும். ஆகவே இந்த சாதகர் கேட்ட முதலாவது கேள்வியில், இவற்றை அறிவதற்கு உங்களுடைய சாதனை பயிற்சி மாத்திரமல்ல, உங்களுடைய தொண்டு பாபாஜி சொன்ன நான்கு விடயங்கள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பக்தி, உங்களுடைய சரணாகதி, அவர் சொன்ன இந்த நான்கு விடயங்களில் நீங்கள் எதை, எந்த இடத்தில், எதற்காக தன்னும் அதை பிரயோகிப்பீர்களாக இருந்தால் அதில் நிச்சயம் வெற்றி உண்டு சாதாரண உலகியலில். அதற்கு மேலாக இந்த நாலு விடயங்களையும் பாபாஜியினுடைய விடயத்தில் பாவிக்கும் போது உங்களுடைய பரிசோதனை கூடத்தில் உங்களுக்கு பாபாஜியின் அருள் எப்படி கிடைக்கின்றது, பாபாஜி எப்படி உங்களுடன் பயணிக்கின்றார், பாபாஜி எப்படி உங்களுக்கு இந்த விடயங்களை உங்களுடன் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் என்பது நிச்சயமாக தெரிய வரும். இதை என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் கூறுகின்றேன். இந்த விடயம் அனுபவத்தில் இருந்து வருகின்றது, தொண்டு விடயம். நீங்களும் அதை அனுபவப்பட வேண்டுமென்றால் நீங்களும் செய்து பாருங்கள். அந்த எனர்ஜி என்று சொல்லுவோம், அந்த எனர்ஜி எங்கே இருந்து வருகின்றது என்று தெரியாது. உங்களுக்கு இருக்கும் துன்பங்களை எல்லாம் ஒரு கணத்தில் சிதறி எறிய பண்ணும். ஆனால் உலகியல் அளவில் யோசித்து அவற்றிலிருந்து விலகி திரும்ப நல்ல நிலையில் திரும்ப வந்து திரும்ப விலகி திரும்ப வந்து கொண்டிருந்தால் அந்த வித்தியாசத்தை உங்களால் புரிவது தொண்டு விடயத்தில் மிகவும் கடினம். அதேபோல்தான் சாதனையும், சாதனையும் உண்மையாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும். அதை நாங்கள் வைராக்கியத்துடன் கடைப்பிடிக்க வேண்டும். அந்த விடயத்தில் நாங்கள் செய்து கொண்டு போனால்தான் அது எங்களுக்கு பாபாஜியின் பயணிப்பு நிச்சயமாக கூடுதலாக தெரிய வரும். ஆகவே தான் சொன்னேன் துவக்கத்திலே, இது எல்லோருக்கும் நான் சொன்ன விடயம் உடனே பொருந்துமென்றதல்ல. ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த சாதனையிலும் தொண்டிலும் எவ்வளவு தூரம் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த பரிசோதனை நிச்சயமாக எல்லோராலும் கடைபிடிக்க வேண்டிய பரிசோதனை. அப்போதுதான் நீங்களே உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துவதற்கு முக்கியமாக ஒரு சிறந்த ஏதுவாக இருக்கும். அன்பரின் இரண்டாவது கேள்வி, நான் அறிவு நிலை விடயங்களை சத்குரு கிரியா பாபாஜியின் வைசப் பாபாஜியிலிருந்தும் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் சொல்லி எங்களுக்கு எங்களுடைய சாதகர்களுக்கு கிடைத்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் மூலம் உங்கள் மூலமாகவும் அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அறிவை எடுத்து அதை நாங்கள் எங்களுக்குள் செயலாக்கி அந்த செயலை அனுபவமாக்கினால்தான் அது சித்தத்தில் பதியும் என்று பழைய சத்சங்கத்தில் பேசியிருக்கின்றோம். ஆனால் இந்த அன்பர் மீண்டும் அந்த கேள்வி கேட்டபடியால் சிறிது கீழே வந்து கீழ்நிலையிலிருந்து அதை பார்ப்போம். இந்த அறிவிலிருந்து எடுத்து பார்ப்பதற்கும் சைவ சித்தாந்தத்தில் நல்லொரு உதாரணம் தந்திருக்கின்றார்கள். எல்லோரும் இலங்கையிலும் இந்தியாவிலும் இருக்கிறீர்கள் இந்த சைவ சித்தாந்தத்தில் பிறந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு கிணத்திலிருந்து எங்களுடைய நாடுகளில் தண்ணீரை இறைக்க வேண்டுமென்றால் ஒரு ஓட்டப்பம் போட்டு இறைப்போம். ஞாபகப்படுத்தி பாருங்கள், அந்த ஓட்டப்பம்மை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினவுடன் தண்ணி வராது. என்ன செய்கின்றோம், அந்த ஓட்டப்பம்மின் குழாய் ஊடாக ஒரு பக்கெட்டில் இருந்தோ ஒரு பாத்திரத்தில் இருந்தோ இருக்கும் தண்ணியை எடுத்து நிறைக்கின்றோம் ஒரு நிலை வரை. அந்த நிலை என்னவென்றால் அந்த கிணற்றுக்குள் இருக்கும் அந்த பைப்பின் நீளம் அந்த ஓட்டப்பம் வரைக்கும் அந்த தண்ணியால் நிரப்பப்படுகின்றது. அந்த நிரப்ப பண்ணி அந்த தண்ணி ஓட்டப்பம் வரைக்கும் நிரப்பிய பின் உடனடியாக கிணற்றிலிருந்து தண்ணி வருகின்றது. இது எல்லோருக்கும் இந்த ப்ராசஸ் தெரிந்திருக்கும், நினைத்து பாருங்கள். ஆனால் அந்த தண்ணி வந்தவுடன் நீங்கள் அழுக்கு தண்ணியை விட்டிருந்தாலும் சரி, நல்ல தண்ணியை விட்டிருந்தாலும் சரி, அழுக்கு தண்ணியை விட்டால்தான் அந்த வித்தியாசம் தெரியும். நீங்கள் விட்ட அவ்வளவு தண்ணியும் வழியால் வந்த பின்தான் கிணற்றில் இருக்கும் நன்னீர் வரத் தொடங்கும். இதுதான் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை. அந்த பேராசிரியர் அருமையான உதாரணத்தை வேறொரு இடத்தில் பாவித்திருந்தார், நான் அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே சத்குரு பாபாஜியின் சாதனை தொண்டு இடத்தில் பயன்படுத்துகின்றேன். பாபாஜியின் அருள் கிணறளவில் இருக்கின்றது. நாங்கள் அதற்கு ஒரு இணைப்பை போட வேண்டும். அந்த இணைப்புத்தான் எங்களுடைய சாதனையும் தொண்டும். அந்த இணைப்பை நாங்கள் அந்த பாபாஜியின் ஆழ்கடலான அந்த தண்ணீருடன் இணைத்து விட்டோமாக இருந்தால் அந்த இணைப்பு பற்றியவுடன் முதலாவதாக வெளிவருவது நாங்கள் போட்ட சாதனை தொண்டு அறிவு எல்லாம் முதல் வெளிவரும். அது நிச்சயமாக சித்தத்துக்கு போகாது. ஆனால் அறிவளவில் தொண்டளவில் சாதனை அளவில் அது முதல் வெளியால் வரும், ஓட்டப்பம்மில் வரும் தண்ணி போல. ஆனால் பொறுமை காத்திருக்கும் போது நாங்கள் போட்ட தண்ணி அவ்வளவும் வெளியால் வந்தவுடன் பாபாஜியின் அடியூற்று எங்களுக்கு வரும். அதுதான் உங்களுடைய சித்தத்தில் இருக்கும் ஞான அறிவு. அந்த அறிவை வெளிக்கொணர்வதற்கு நீங்கள் சாதனை தொண்டு இவற்றை அந்த அறிவு உங்களுக்கு வெளியால் வரும் வரைக்கும், எல்லோருக்கும் அந்த அறிவு இருக்கின்றது ஒவ்வொரு நிலையில், அது வரும் வரைக்கும் உங்களுடைய சாதனையை வைராக்கியமாக பிடித்து கொள்ள வேண்டும். அதை வைராக்கியமாக பிடித்து கொண்டீர்கள் என்றால்தான் அந்த ஞான அறிவு, அந்த பாபாஜியின் கிரியா அறிவு, உங்களுக்கு தேவையான இறை அறிவு எல்லாம் வெளியால் வரத் தொடங்கும். ஆனால் நாங்கள் பலர் என்ன செய்கின்றோம், சரி நாங்கள் இவ்வளவு படித்து விட்டோம், அறிவளவில் சாதனை அளவில் இவ்வளவு செய்து விட்டோம், ஒன்றும் தெரியவில்லை, அவர் பயணிக்கின்றார் என்பது ஆங்காங்கே தெரிகின்றது எங்களுடைய சாதனையில் வெற்றியும் ஆங்காங்கே தெரிகின்றது, ஆனால் முழுமையாக தெரியவில்லை. ஆகவே இன்னும் ஒரு இடத்தில் 5 நாள் பயின்றவுடன் ஏதோ தெரிகின்றது, அங்கு போவோமா இங்கு போவோமா என்று இந்த உலகியலில் இருந்து கொண்டு குரங்கு நிலையில் மனம் தாவி தாவி போகின்றோம். எங்கு சென்றாலும் இந்த உதாரணம்தான். எந்த ஒரு பயிரை நீங்கள் முளைக்க போட்டாலும், எந்த ஒரு செடியை வளர்க்க துவங்கினாலும், அது வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பழம் தரும் வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதது ஒன்றல்ல. ஆனால் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில், உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் எல்லாம் உடனடியாகவே கிடைத்துவிட வேண்டும். இல்லை என்றால் இது எனக்கு வேலை செய்யவில்லை என்று அரைகுறையில் விட்டுட்டு ஓடுபவர்கள்தான் அந்த ஆன்மாக்கள் தான் இந்த உலகியலில் கூட. அதிலும் விதிவிலக்கு அல்ல நாங்கள், அதில் ஒரு ஆன்மாவாக இருக்கலாம். ஆனால் அதை யோசித்து பாருங்கள். இந்த ஓட்டப்பம் தண்ணி எடுப்பின் முறையில் யோசிப்ப பாருங்கள். நீங்கள் ஆல்மோஸ்ட் அந்த பைப்புக்கு தண்ணியை விட்டு 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 கழுத்து வரைக்கும் வந்து விட்டீர்கள். இன்னும் ஒரு கொஞ்சம் விட்டீர்கள் என்றால் தண்ணி வெளியால் வர தொடங்கிவிடும். ஆனால் அந்த நிலையை அறியாமல் நீங்கள் உங்களுடைய சாதனையையும் தொண்டையும் விட்டு விடுகின்றீர்கள். ஆதலால் தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆகவே அந்த தண்ணியை நீங்கள் முதல் வெளியால் வரப்பண்ண வேணும். அந்த உதாரணம் மூலமாக, உபமானம் மூலமாக அது வந்தால் கூட முதல் சிறிய தண்ணி நீங்கள் விட்டளவு தண்ணியும் வரத்தான் போகின்றதென்ற உண்மையையும் தெரிந்து வைத்திருங்கள். அப்போதுதான் இன்னும் பொறுமை காப்பீர்கள். அல்லது அந்த தண்ணி வர துவங்கியவுடன் சிலர் நாங்கள் தடம் புலருகின்றோம். என்ன மாதிரி தடம் புலருகின்றோம்? தண்ணி வந்தவுடன் எங்களுக்கு பாபாஜியின் நினைப்பு கிடைத்து விட்டது. நாங்கள்தான் பாபாஜி, நாங்களும் பாபாஜியும் ஒன்று, பல விடயங்கள் தெரிய வந்து விட்டது என்று அந்த அறிவில் இருந்து வந்த விடயத்தை வைத்துக்கொண்டு அந்த நிலையில் பாதை தடுமாறியவர்களும் பலர். ஆகவே அந்த நிலை வந்த பின்னும் இன்னும் உண்மையான ஞான நிலை வரும் வரை பொறுமை காக்க வேண்டும், அல்லது மீண்டும் தடம் புரளுவோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட இந்த 3 கேள்விகளையும் இங்கு இணைத்திருக்கின்றேன். அவருடைய பதிலுக்கு, அவர் கேட்ட பதிலுக்கு, பாபாஜியை உணர்வது எப்படி, பாபாஜியின் பாதையில் எடுத்த அறிவு அதை செயலாக்கி அனுபவமாக்குவதற்கு செய்து கொண்டு போனாலும் உடனடியாக பல விடயங்கள் நடக்கவில்லை. மூன்றாவதாக பரிசோதனை கூடம் என்று சொன்னீர்களே, அதை பற்றிய சிறிய விளக்கம். அந்த பரிசோதனை கூடத்தையும் இங்கு வைத்து இணைத்து கதைத்திருக்கின்றேன். அது நீங்களே உங்களுக்காக செய்யும் சுய சோதனை, சுய பரிசோதனை. இந்த 3 உங்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறிய அளவிலாவது அதை விளங்கி அதன் பயன் வரும் வரை அதை விட்டு விடாது, ஒழுங்காக உண்மையாக அதை கடைபிடித்து கொண்டு வந்தால் பாபாஜியின் கிரியா யோகத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. கடைபிடிக்காமல் போய்விட்டது என்று வைத்துக் கொள்வோம், இன்னும் நீங்கள் தோல்வி அடையவில்லை. ஏனென்றால் நீங்கள் பாபாஜியின் வட்டத்துக்குள் தான் இருக்கின்றீர்கள் இந்த பிறப்பில். இன்னும் ஒரு உதாரணம், என்னுடைய நண்பர் ஒருவர் அதை சொன்னார் 1 மாதத்துக்கு முன். மிகவும் அருமையான உதாரணம், உபமானம். அது வேறொன்றுக்காக சொல்லப்பட்டது, அதை இங்கு இணைக்கின்றேன். அதாவது நாங்கள் குண்டு விளையாடுறது என்று சொல்லுவோம், அதுதான் எனக்கு தமிழ் பெயர் தெரியும். ஒரு பிளாஸ்டிக் வட்டமாக இருக்கும், அதில் 5 ட்ராக் இருக்கும், 5. அந்த 5 ட்ராக்குள்ள 5 குண்டு இருக்கும். நடுவில் ஒரு சின்ன வட்டம், அதற்கு மேலாக ஒரு வட்டம், அதுக்கு மேலாக ஒரு வட்டம், அதுக்கு மேலாக ஒரு வட்டம். அந்த விளையாட்டு என்னவென்றால் அந்த குண்டுகளை உள் வட்டத்துக்குள் கொண்டு வருவது. ஒரு 5 குண்டு இருக்கும். அதை கையில் வச்சு தட்டி 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 ஒவ்வொரு வட்டமாக அந்த ஓட்டை மூலம் போட்டு கொண்டு வர சில நேரம் உள்ளுக்க வந்து கொண்டு கேட்க 2 வெளிக்கிட்டு வெளியால் போய்விடும். திரும்ப அதை கொண்டு வந்து விட்டுட்டு தட்டி 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 கொண்டு வருவோம். அதை விளையாடுபவர்களை பார்த்தீர்கள் என்றாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யுக்தியை பின்பற்றுவார்கள். ஒருவர் ஒவ்வொரு குண்டாய் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று வினைக்கட்டு ஒவ்வொரு குண்டாய் கொண்டு வந்து சேர்ப்பார் பொறுமையாக இருந்து. ஆனால் ஒரு மூன்றை கொண்டு வந்து நடுவட்டத்துக்கு விட்டு இன்னும் ரெண்டு தான் வழியால் இருக்குன்ற அதை கொண்டு வரப்போக இந்த மூன்றில் ரெண்டு வழிக்கிட்டு வழியால் போயிடும், ஒன்று வழியால் போயிடும். திரும்ப அவர் சினத்துடன் திரும்ப எல்லாவற்றையும் கொண்டு வர யோசிப்பார். இப்படியே இறுதியில் அதில் எல்லோரும் வெற்றி பெறுகின்றார்கள் அந்த விளையாட்டு. அதுபோல்தான் பாபாஜியின் கிரியா யோகமையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உபமானத்திற்கு அந்த குண்டு விளையாட்டு போல நாங்கள் இந்த ஐந்து உடலுக்கான பஞ்சாங்க யோக பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம், தொண்டு செய்கின்றோம், அன்பு செய்கின்றோம், பக்தி செய்கின்றோம், சரணாகதியில் ஈடுபடுகின்றோம். இது இந்த குண்டு விளையாட்டைப் போல நாங்கள் எவ்வளவு பொறுமையாகத்தான் போனாலும் அஞ்சு குண்டையும் சேர்த்து ஒருமிக்க கொண்டு போயும் வென்றவர்கள் சிலர் இருக்கின்றார்கள் அந்த விளையாட்டில். ஆனால் சொல்ல முடியாது, அவர்களுடைய கை நிலைகளை பொறுத்தது அது என்ன மாறி அதை அவர்கள் கையாளுகின்றார்கள் என்று. ஆனால் இறுதியில் ஐந்து குண்டையும் எல்லோரும் கூடுதலான நேரத்தில் நேரம் கூட எடுத்திருக்குமே தவிர அதை உள்வட்டத்திற்குள் கொண்டு வந்து வெற்றி பெறுகின்றார்கள். அதுதான் பாபாஜியின் உள்வட்டம். நாங்கள் எல்லோரும் அந்த வட்டத்தில் ஒவ்வொரு விதமாக விளையாடுகின்றோம். உபமானத்திற்கு சொல்கின்றேன், ஒவ்வொரு இடத்தில் இருக்கின்றோம், ஒவ்வொரு நிலையை வைத்து விளையாடுகின்றோம், ஒவ்வொரு நிலையை சிந்திக்கின்றோம். அது எங்களுடைய ஆன்மாக்களுக்கு ஆன்மா வித்தியாசப்படும். ஆகவே இங்கு தோல்வி அடைந்தவர்கள் ஒருவரும் அல்ல. அதற்குரிய காரணம் என்னவென்றால் பாபாஜி பாகுபாடற்றவர், எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கின்றார். நீங்கள் பிழை செய்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பப்படி செய்கின்றீர்கள் என்று அதை உங்களுக்கு அவர்தான் அனுஷ்டிக்கின்றார். நீங்கள் தொன்று தவறினாலும் அவர் நீ விரும்புகிறாய் தொன்று தவற வேண்டும் என்று உன் விருப்பம் அப்படியே ஆகட்டும் என்று செய்து விடுகின்றார். ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கின்றோம், சரி நாங்கள் செய்வது சரி என்று. ஏனென்றால் பாபாஜி அதற்கு ஒரு ரியாக்ஷன், எங்களுக்கு உணர்வு நிலையில ஒரு ரியாக்ஷனும் தரவில்லை என்று யோசிக்கின்றோம். நிச்சயமாக தரவில்லை. அவர் தராததுகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் போது அதை டிஃபால்ட் என்று சொல்லுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அது உங்களுக்கு தரப்பட்டது என்று எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். அதில் உங்களுடைய பரிசோதனையில் நீங்கள் அவரை பரிசோதனை செய்ய முடியாது. ஆனால் அவருடைய தொண்டில் அவருடைய சாதனையில் நீங்கள் தொடர்ச்சியாக உண்மையாக இருந்தால் அதில் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவம்தான் உண்மையான பரிசோதனை. பாபாஜி உங்களுடன் பயணிப்பது. ஆகவே இந்த அன்பர் இந்த மூன்று கேள்விகளையும் ஒரே அன்பர் கேட்டு அதற்குரிய பதிலையும் இன்று இந்த சத்சங்கத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். சிந்தியுங்கள் சாதகர்களே, இது பாபாஜியின் அருள் இந்த சத்சங்கம். ஆகவே பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை நான் இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து பதில் காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, ஓகே, மீண்டும் உங்களிடம் ஓகே சொல்லுங்க இறைவனையா. உங்களுடைய லைன் கிளியர் இல்லை இறைவனையா. ஓகே, உங்களுடைய லைனை அட்ஜஸ்ட் பண்ணி குயிட் பண்ணிட்டு திரும்பவும் வாங்க. நான் கார்த்திகேயன் ஐயாவிடம் போயிட்டு உங்களுக்கு இருக்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை இன்று தெரிவியுங்கள். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ. தொடர்ந்து பேசுங்க.
அது மாத்திரமல்ல, பரிசோதனை கூடம் பற்றியும் சோதனையும் பற்றியும் மிக சிறந்த பக்கம். அது மாத்திரமல்ல, இந்திய சட்டங்கத்தில் அந்த நீரிழைக்கும் யந்திரத்தை கொண்டு சிறந்த இதை விளக்கினீர்கள். அந்த விளக்கம் வந்து எல்லோருடைய சித்தத்திலும் மிக தெளிவாக பதிஞ்சிருக்கின்றது. அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு சாதகரும் தங்களுடைய எந்த நிலையில் இருக்கின்றது என்பதுதான் தங்களுடைய அண்ணி மேலே வரவில்லை என்பது போல் அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு விளக்கமாக இன்றைய அந்த நீரிழைக்கும் மந்திரத்தின் இது மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே இன்றைய சட்சங்க பத்திரத்தில் மிகுந்த அம்சமாக நீங்கள் நீரிழைக்கும் பத்திரத்தை கொண்டு சாதனையின் மிக சிறந்த பலனை கூடியதை அடுத்து கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி.
நன்றி இரவினையா. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. அப்படியே மியூட்டில் இருங்கள் இரவினையா. இப்போது கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை இந்த சத்சங்கத்தில் மக்களுக்கு கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நம,
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அருமையான சத்சங்கம். ஒரு மாணாக்கர் கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் கொடுத்தீங்க. நான் அதிகமா நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னாலும் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நீங்க கேட்கறதுனால அடியனுக்கு தெரியாத விஷயம்தான், தெரிஞ்ச மாதிரி சொன்னாலும் நீங்க மன்னிச்சீங்க.
இல்ல,
நம்ம ஒரு நல்ல பாதையில போயிட்டு இருக்கிறோம்ன்றது பெஸ்ட். நம்மளை சரிப்படுத்தணும். சைவ சித்தாந்தம் சொல்ல ஒரு விஷயம்தான், அதை வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும். நல்ல பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம்ன்றதை நம்ம மனம் வந்து ஊர்ஜிதப்படுத்தணும். ஏன்னா மனம் வந்து எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்துல நம்ம ஒரு குருவை எடுக்கக்குள்ள ஒவ்வொருத்தவங்க ஒரு குரு இருப்பாரு. ஒருத்தருக்கு போகர் இருப்பாரு, ஒருத்தருக்கு அகத்தியர் இருப்பாரு, ஒருத்தருக்கு திருமூலர் இருப்பாரு, ஒருத்தருக்கு பதஞ்சலி இருப்பாரு, ஒருத்தருக்கு பாபாஜி இருப்பாரு. எந்த குருவை நீங்க எடுத்து செஞ்சாலும் சரி, அந்த செயல்ல உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா, அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னா, அதை இருக்க கட்டி குடிச்சுக்கிறது ஒரு மெயின் விஷயம். ரெண்டு, மூணாவது, எல்லாமே இறைவன் தான் நடத்துறார் என்ற ஒரு விஷயத்த, அந்த உண்மை விஷயத்த, உண்மை விளக்கத்தை நம்ம முழுமையா அறியணும். எல்லாருக்கும் குரு இருப்பாரு, ஆனா எல்லா குருவுமே ஒரே மாதிரிதான் செயல்பட முடியும். பிரபஞ்சத்தை பொறுத்தவரையும் இறைத்தன்மையை பொறுத்தவரை எந்த மாற்றமும் இருக்காது. மனிதன்ட்டு தான் மாற்றம் இருக்கும், மகான்கிட்ட கூட மாற்றம் இருக்காது. அவங்க வந்த பின்ன பின்ன வழி இருக்கும், ஒரு இல்ல ஒரு பாதையை வெவ்வேறு பாதையை காட்டுவாங்க. ஆனா எல்லாமே சிறப்பான பாதை தான். எல்லாம் சேரக்கூடிய ஒரே இடம் இந்த சமுத்திரம் என்ற சமுத்திரத்துல எப்படி எல்லா நீரும் போய் அங்கங்க மழை பெய்ஞ்சு போய் கலையிருக்கோ, அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில வர்ற துன்பங்களை அகற்றி குருவானவர் கொண்டு போய் நம்மகிட்ட இறைவன் கொண்டு போய் சேர்க்கிறாருன்றத எல்லா குருமார்களும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில நம்ம வந்து நல்ல விஷயத்துல நம்ம பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனசு பாஞ்சுக்கிட்டே இருந்து நம்மளை வந்து அலைப்பாய விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த சத்தங்க நீங்க பேசின வகையில இடம் கொடுக்கவே கூடாது. சின்ன விஷயமாவும் இருக்கும், அது பெரிய விஷயமாவும் இருக்கும். ஏன்னா மனம் ஏதாவது உன்னை பற்றியே இருக்கும், உயிர் யாரையா சார்ந்தே இருக்கும். இது சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. உயிர் எதையாவது சார்ந்து இருக்கும், மனம் எதையாவது பற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மனம் என்ன செய்யும், புத்தி என்ன செய்யும், இது நல்லதா இருக்கும், அது நல்லதா இருக்கும், அது சரியா இருக்கும், இது சரியா செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இப்படி பல இதை இருக்கிறதுனால நமக்கு சில குழப்பங்கள் வரதான் செய்யும். ஆன்மீகத்துல இருந்தாலும் இந்த குழப்பங்கள் வரதான் செய்யும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்மளுடைய வாழ்க்கைய நம்மள இறைவன் நல்லா வச்சிருக்காரு. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீங்க படிச்சு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வேலையில பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் சரி, ஒரு வேலையுமே இல்லாம இருந்தாலும் சரி, அதெல்லாம் வேற விஷயம், உலகில் சார்ந்த விஷயம். நாம வந்து இறை சிந்தனையோட இருக்கிறோமா, தர்ம சிந்தனையோட இருக்கிறோமா, ஒழுக்கத்தோட இருக்கிறோமா, நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அதுதான் பெரிய விஷயம். அதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இத நீங்க அனுபவிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இது எனக்கு நடந்த ஒரு உதாரணம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எல்லாருக்கும் நடக்கிறது. ஒரு இடத்துல அன்னசாலையில போய் சேவை செய்யறோம், அங்க ஊர்க்காய் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த ஊர்க்காய் இல்லைன்னு சொன்னது அவங்க டிமாண்ட் பண்ணல. என்ன, எப்பயாவது முடியக்குள்ள நீங்க எனக்கு அந்த பொருளை வாங்கிட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து உடனே அதை வாங்கிட்டு போய் கொடுத்துடணும், அந்த பொருள் அங்க எடுத்து போய் கொடுத்துடணும், அது உடனே அங்க எல்லாம் சாப்பிடணும். எனக்கு அந்த விஷயத்துல ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அதை வாங்கிட்டு போய் கொடுத்து வரணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைவு கிடைக்குது. இதே மாதிரி 10 மடங்கு வேலை என் சொந்த வேலையை செஞ்சா கூட எனக்கு அதுல ஆனந்தம் கிடைக்கல. ஆனா அந்த சின்ன வேலையில எனக்கு ஒரு பெரிய திருப்தி, ஒரு ஆனந்தம், இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஏன்னா என்னுடைய சுயநல சிந்தனை, என்னுடைய சுயநலமா சிந்திக்காத பொதுநலமா சிந்திக்க அந்த செயலை செய்ய வச்சதுக்கு இறைவன் தான் அதுக்கு காரணம். என்னுடைய அறிவு காரணம் இல்லைன்றத நான் ஒத்துக்கிட்டதுனால அதுல பெரிய ஆனந்தம் எனக்கு கிடைச்சது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க நல்ல விஷயத்துல இருக்கனால எல்லா விஷயத்திலையும் நல்லதாவே சிந்திங்க, நல்லதே செய்யுங்க, நிறைய தொண்டு செய்யுங்க, நல்ல சிந்தனையை வளங்க, நல்ல புக்குகளை படிங்க, நல்ல சத்சங்கங்களை கேளுங்க, நல்லவரோட பழகுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிருக்கும் உதவி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு ஆனந்தமா அமையும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன் பாபாஜிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. மிகவும் அற்புதம் கார்த்திகேயன் ஐயா, நான் சொன்ன விடயம் இன்றையான் சத்சங்கத்துக்குரிய பதில்களை மேலும் மெருகூட்டும்படியாக இன்னும் சில விடயங்களை அதற்கு கொணர்ந்து அதற்கு ஒரு உபமானமும் தந்து மக்களுடைய மனதில் அதை இன்று பதியும்படி செய்திருக்கின்றீர்கள். எல்லா நன்றியும் பாபாஜிக்கே. ஓம் கிரியார் பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது